SBS தமிழ். வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் வங்கிகள் மீதான ராயல் கமிஷன் விசாரணை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் சில விடயங்கள் பற்றி பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் கடந்த வாரம் பார்த்ததற்கு பிறகான இந்த இடைவெளிக்குள் நடந்து முடிந்திருக்கின்ற மேலும் சில தகவல்கள் அல்லது விசாரணை முடிவுகள் அல்லது முக்கியமானவர்களின் பதவி விலகல்கள் இதை பற்றி கூற முடியுமா?
நிச்சயமாக இந்த விசாரணை குறிப்பாக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுவது இந்த AMP என்ற நிதி நிறுவனத்தின் பதவி விலகல் தான். அதோடு கூடுதலாக இந்த AMP மீதான் கடுமையான குற்றச்சாட்டுகளும் வாடிக்கையாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதில் பதவி விலகியவர்களுக்கு அப்பால் அதனுடைய நிர்வாக சபையில் 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 3 பெண்கள் தான் பதவி வகித்திருந்தார்கள். அந்த 3 பேரும் தமது பதவியை இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் தள்ளப்பட்டார்களா அல்லது அவர்களாகவே விலகி கொண்டார்களா என்பது தெரியவில்லை. அதுல 2 உடனடியாகவே பதவியிலிருந்து விலகி இருந்தார்கள். ஒரே ஒருவர் மட்டும் இந்த வருட இறுதி வரையில் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதிலே ஒரு விடயம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதிலே நிச்சயமாக இந்த பங்குதாரர்கள் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருந்தது. அவர்களும் அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாகத்தான் நடந்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த எதிர்ப்பை சற்று சமாளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 பெண் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் பதவி விலகி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதில் குறிப்பாக வெனிசா வெலேஸ் மற்றும் ஹோலி கிரேமா அவர்கள் 2 அந்த வியாழக்கிழமை வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னரே பதவியிலிருந்து விலகி இருந்தார்கள். இந்த பொதுக்கூட்டத்திலே பங்குதாரர்கள் மிகவும் காரசாரமாக தமது எதிர்ப்புகளையும் இந்த நிர்வாகிகள் மீது தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இது ஆரம்பிக்க முன்னால் கிராண்ட் ஹயாட் மெல்பர்னில் தான் இந்த வருடாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதிலே அந்த வருடாந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்க முன்னரே இடைக்கால நிர்வாக தலைவர் மைக் வில்கின்சன் கிட்டத்தட்டவே அந்த முழு கூட்டத்திலும் 4 தான் மன்னிப்பு கேட்பதாக மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார். ஏனெனில் அவரது தாக்கம் அவ்வளவு காரசாரமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பங்குதாரர்களுடைய எதிர்ப்பை வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட பொழுது அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது உங்களுடைய வாடிக்கையாளர்களையும் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இதனுடைய புதிதாக பதவியேற்க உள்ள தலைவர் வந்து டேவிட் மரே. இவர் வந்து முன்னாள் காமன்வெல்த் வங்கியின் தலைவராக இருந்தவர். இவர்தான் புதிதாக இந்த AMP நிதி நிறுவனத்துக்கு தலைமை தாங்க இருக்கின்றார். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்களுடைய பங்குதாரர்களுக்கு இன்னும் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது என்னவென்றால், அவர் அதற்கு முன்னரான கால பகுதியில் இந்த AMP-யினுடைய அவர்களுக்கு எதிரான அந்த முறைப்பாடுகள் பற்றி ஊடகங்கள் அவரை பல தடவைகள் தொடர்பு கொண்ட பொழுது பல நேர்காணல்களை இந்த ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் அவர்களுடைய அந்த பங்குதாரர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்றால், இந்த வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து அவர் ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை வெளியிடுவார் அல்லது இந்த AMP இனிமேல் சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. ஆனால் டேவிட் மரே அந்த பொதுக்கூட்டத்துக்கு வரவே இல்லை. இது அவர்கள் மத்தியில் ஒரு பெருத்த ஆத்திரத்தை கிளப்பியிருந்தது. அது மட்டுமில்லை, இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கின்றது என்னென்றால், அவர்களுடைய அந்த நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகளுடைய ஊதிய பொதி, அதாவது அவர்களுடைய சேலரி பேக்கேஜ் அல்லாட்டி அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த கூடுதலான போனஸ் போன்ற விடயங்கள் இந்த வருடாந்த பொதுக்கூட்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், AMP-யில் நடைபெற்ற வருடாந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பேக்கேஜ் கொண்டு வரப்பட்ட பொழுது 61.5% மக்கள் அங்கு வந்திருந்தவர்கள் அதனை நிராகரித்து வாக்களித்திருக்கின்றார்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிர்வாகியை எடுப்பது என்பது சிக்கலாக போன்றது. அது மட்டுமில்ல, இந்த நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், இந்த கூட்டு வழக்குகள் என்று இந்த AMP-க்கு எதிராக போட போகின்றார்கள். அதை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். தாங்கள் முழு மூச்சாக அதற்கு எதிராக தாங்கள் வாதிடுவோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்ல போகின்றது. அந்த வேளையில் காமன்வெல்த் வங்கியின் நிதி நிர்வாக தலைமை அதிகாரியாக கடந்த 1 பதவி வகித்த ரொப் ஜேசுதாசன் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவர் உடனடியாகவே அந்த பதவியை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். அவர் மீண்டும் ஹாங்காங்குக்கு தனது பழைய பதவியை ஏற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார். ரோக் ஜேசுதாசனுக்கு பதிலாக அலன் டொகேட்டி அவர்கள் உடனடியாகவே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த இப்பொழுது நாங்கள் பார்த்தோமானால் காமன்வெல்த் வங்கியும் ஏஎம்பி நிதி நிறுவனமும் தான் இப்பொழுது கூடுதலாக ஊடகங்களிலும் சரி இந்த பிரச்சனைகளிலும் கூடுதலாக அடிபடும் ஒரு நிதி நிர்வாகம் வங்கியாக இருக்கின்றது.
சரி, இதேவேளை ஏஎம்பி நாங்கள் பார்த்தோம் வெஸ்பேக் மன்னிப்பு கோரியிருந்தது, காமன்வெல்த் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. இப்படியாக பல வங்கிகளை பற்றி பார்த்துவிட்டோம். இந்த ராயல் கமிஷன் விசாரணையில் வந்து சிக்காத வங்கிகள் அல்லது எந்த தவறும் கண்டுபிடிக்கப்படாத வங்கிகள் என்று ஏதாவது இருக்கின்றனவா அல்லது நிதி நிறுவனங்கள்?
நிச்சயமாக இது நல்ல ஒரு கேள்வி. இவர்கள் எல்லாரையும் விட ஒரு பெரிய தாதா இருக்கின்றார், அதுதான் மெக்வாரி பேங்க். ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு இந்த விடயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல விடயமாக போய்விட்டது. அவர்கள் வந்து சில்லறை வியாபாரம் செய்வதில்லை. அவர்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களோடு எந்த விதமான தொடர்பையும் வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் ஒரு மொத்த வியாபாரி. அவர்கள் மத்திய வங்கிகளுக்கு கடன்களையும் மற்றும் இந்த கடனட்டை விடயங்களையும் எல்லாவற்றையும் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களோடு தொடர்புள் இல்லாதபடியினால் அவர்கள் இந்த விசாரணைக்குள் அடக்கப்படவில்லை. ஆனால் அவர்களை பார்த்தோமானால் உண்மையில் ஆஸ்திரேலியாவில் 5வது பெரிய தூண் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மெக்வாரி பேங்க். இந்த 50 வருட அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோமானால் அவர்களுடைய கடந்த வருட லாபம் 2.6 பில்லியன். மத்திய வங்கிகளோடு ஒப்பிடும் பொழுது சிறியதாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றும் அவ்வளவு சிறிய ஒரு நிறுவனமாக நாங்கள் பார்க்க முடியாது. எதிர்காலத்திலும் அவர்கள் இந்த விசாரணைக்குள் அகப்படுவார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. நான் இது தொடர்பான விவரங்களை தேடும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் ஒன்று அகப்பட்டிருந்தது. இந்த மெக்வாரி பேங்க் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய குரூப், மெக்வாரி குரூப் என்றுதான் நாங்கள் இந்த குழுமத்தை தான் பார்க்க வேண்டும். அந்த குழுமத்தின் தலைவராக இருப்பவருடைய வருடாந்த அவருடைய ஊதியம் 18.3 மில்லியன் ஆக இருக்கின்றது. ஆனால் ஆச்சரியமான விடயம் என்றவென்றால் அவருக்கு அடுத்ததாக மெக்வாரி குழுமத்தின் சொத்து நிர்வாக பிரிவின் தலைவியாக இருப்பவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி, ஷிமாரா விக்ரமநாயக்கா. இவருடைய வருடாந்த ஊதியம் 16.7 மில்லியன் டாலர்கள். மெக்வாரி குழுமத்தில் ஆக கூடுதலாக 2வது இடத்தில் ஊதியம் பெறுபவர் தான் ஷிமாரா விக்ரமநாயக் அவர்கள். இவரை பொறுத்தமட்டில் இவர் கடந்த 30 ஆண்டுகளாக மெக்வாரி குழுமத்திலே பணியாற்றி வருகின்றார். மிகவும் ஒரு ஆற்றல் மிக்க, துடிப்பு மிக்க ஒரு பெண்மணி என்று எல்லோராலும் வர்ணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அது மட்டுமல்ல, ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் 16.7 மில்லியன் டாலர்கள் வருடாந்த வருமானமாக பெறும் இவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை. ஏனென்று கேட்ட பொழுது தான் அடிக்கடி எல்லா நாடுகளுக்கும் செல்ல வேண்டிய நிலைமை இருப்பதனால் வாடகைக்கு இருப்பது தனக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது, ஆகவே நான் சொந்த வீடு வைத்திருக்க விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். வருடத்தின் அவருடைய பிரயாணத்தை மொத்தமாக பார்த்தோமானால் வருடத்தில் 4 மாதங்கள் அவர் இந்த பிரயாணத்துக்காக செலவிடுகின்றார் ஷிமாரா விக்ரமநாயக்கா.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. இந்த வங்கிகள் மீதான விசாரணையின் ஊடாக வெளிவருகின்ற முடிவுகள் வந்து வீட்டு விலைகளில் தாக்கத்தை செலுத்தும் என்று பரவலாக கூறப்படுகின்றது. இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
இது உண்மையில் நடைபெறக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றது. ஏனெனில் இந்த வங்கிகள் வந்து இந்த வீட்டு கடன்களை பெருமளவில் வழங்கி இருக்கின்றன. அவர்களுக்கு உண்மையில் அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதாவது இவர்கள் வழங்கி இருக்கும் இந்த கடன்கள் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய லாபத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இதுவரை காலமும் அவர்கள் இந்த வங்கி கடன்களை, வீட்டு கடன்களை வழங்கும் பொழுது ஒரு மெத்தன போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இந்த விசாரணை குழுவில் வரும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்த முறைப்பாடுகளை பார்க்கும் பொழுது பல விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே இதனை பார்த்திருக்கின்றோம். ஒரு மெத்தன போக்கை கையாண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக, ஏனெனில் இந்த ராயல் கமிஷன் வரப்போகின்றது அல்லது ஏதோ ஒரு விசாரணை வரப்போகின்றது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த வீட்டு கடன்கள் வழங்குவதில் சற்று ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்தார்கள் தாமாகவே. ஆனால் என்ன நடக்கப் போகின்றது என்றால் இந்த விசாரணை குழுவின் விசாரணைக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசாங்கம் நிச்சயமாக பல கட்டுப்பாடுகளை இன்னும் கூடுதலாக கொண்டு வரப்போகின்றது. அப்படி வரும் பொழுது இந்த வீட்டு கடன் வழங்குவது என்பது இன்னும் இறுக்கமாக வரும். ஆகவே இவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்கள் என்று பார்த்தோமானால் வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீட்டு கடன்களை எடுப்பது ஒரு கஷ்டமான விடயமாக போகும் பொழுது வாடிக்கை, அதாவது வீட்டை வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறையும். ஆகவே கூடுதலான வீடுகள் சந்தைக்கு வரும், ஆனால் வாங்குபவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கான வீட்டுக் கடன்களை எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். அதனால் இந்த வீட்டு விலையினிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. ஆனால் இது ஒரு பெரிய தாக்கமாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. இதற்கு ஒரு காரணத்தை நாங்கள் பார்த்தோமானால், இது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஒரு விசாரணை குழு வந்து பார்த்தாலும் இதில் வெளிவரும் விடயங்கள் அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், அங்குள்ள சந்தைகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. ஏனெனில் இதுவரை காலமும் சர்வதேச நாடுகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள வங்கிகள் எல்லா பிரச்சனைகள், எத்தனையோ நிதி நெருக்கடிகள் வந்தாலும் இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்லொரு ஸ்திரமான நிலைமையில் இருந்தார்கள் என்று அவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வரும் உண்மைகளை பார்க்கும் பொழுது, குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் ரூபர்ட் மர்டோக் அவர்களின் லண்டன் டைம்ஸ் ஒரு ஆக்கத்தை வெளியிட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் உள்ள வங்கிகள் இங்கு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற விடயங்களை உன்னிப்பாக கவனித்து அதில் உள்ள ஆபத்துக்களை வெகு விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல் நியூயார்க்கிலும் நியூயார்க் டைம்ஸ் இது போன்ற ஒரு ஆக்கத்தை வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இது ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் உலகளாவிய ரீதியில் வங்கிகள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வையும் இனிமேல் தாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் நிச்சயமாக கொண்டு வரும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். அதாவது மூன்றாம் கட்ட விசாரணைகள் மே மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. அதில் குறிப்பாக சிறிய இடைத்தர வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள், வங்கிகள் எவ்வாறு அதனை கடன்களை வழங்கி இருக்கின்றன, ஏனெனில் பல கடன்களுக்கு அவர்களுடைய வீடுகளை அடமானமாக வாங்கி இருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேணும். ஆஸ்திரேலியன் பேங்கிங் அசோசியேஷன் தலைமை அதிகாரி அனா பிளாய் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே 24ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் இந்த விசாரணை சூடுபிடிக்கவிருக்கின்றது.
நிச்சயமாக அப்போது வெளிவருகின்ற முடிவுகள் தொடர்பில் மீண்டும் உரையாடலாம். மிக்க நன்றி உங்களது விளக்கங்கள் அனைத்துக்கும்.
நன்றி ரேணுகா.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil